இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக வேத புஸ்தகத்திலிருந்து மனம் திரும்புதல் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். கடந்த 4-5 வாரங்களாக அதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதே தலைப்பில் இன்றைக்கும் மனம் திரும்புதல் அப்படிங்கிறதை நாம் சிந்திப்போம். சங்கீதம் 49:5-9 வரை. சங்கீதம் 49:5-9 வரை.
என்னை தொழுகிறவர்களுடைய அக்கிரமை என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? தங்கள் சொல்வதை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாழாத்துகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்னென்றைக்கு உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே? அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது.
போதும், இங்கு நாம் வாசிக்கிறோம். என்னை தொடர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? இந்த வசனத்துக்கு நிறைய பேர்த்துக்கு அர்த்தம் புரியாது. ஏன்னா இது அர்த்தம் இல்லாமல் ஒரு இடத்துல இது அர்த்தம் இல்லாத மாதிரி பேசுகிற மாதிரி தெரியுது. என்னை அப்படின்னா முதலாவது தேவனை, தொடர்களுடைய அக்கிரமம், தேவனை தொடர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னா தேவனை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான், திரும்பவும் தேவன்தான், நான் பயப்பட வேண்டியது என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பெற்று தேவனை பின்தொடர்கிறவருடைய அக்கிரமம், தேவன் நியமித்திருக்கிற தீங்கு நாட்களில் அவர்களை நியாயத்திற்கும் அப்பொழுது நான் பயப்பட வேண்டியது என்ன அப்படின்னா ஆண்டவர் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை பெற்றவர்களை தேவனுடைய வார்த்தையே கடைசி நாளில் நியாயத்திற்கும். அதனால் நம்ம நியாயத்திற்கிறதுக்கு நீ என்ன தப்பு பண்ணுற, என்ன பண்ணுற, அப்படி பண்ணுற, ஊழியை நீ இப்படி செய்கிற, அது செய்கிற தப்பு அப்படின்னு எல்லாத்தையும் தேடி 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 போய் நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டோடைய வார்த்தை ஒரு பக்கம் சொல்லியாச்சுன்னா, அது ஒளிபரப்பியாச்சுன்னா, அது இரவும் பகலும் அது போய் சொல்லிகிட்டே இருக்கும். அது தேவனை தொடர்களுடைய அக்கிரமம். பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷனுடைய ஆளு இல்லை, தேவனை பின்பற்றுகளுடைய அக்கிரமம். அது தீங்கு நாட்களில் அப்படின்னா உபத்திரவ காலத்திலே அது விசாரிக்கப்படும், அதில் ஒருத்தனும் தப்பி போக முடியாது. இப்போ இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவரை பின்பற்றி கொண்டு இருக்கிற ஜனங்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படாது, அது நியாயம் தீர்க்கப்படும், நியாயத்திற்குள்ளே கடந்து போகணும். அது உபத்திரவ காலத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் அது மிக வேகமாக கடந்து வரும். இதுக்கு முன்னால் செத்து போனவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவங்களுக்கு உபத்திரவ நாளுக்குள்ளே பிரவேசித்தாங்கன்னா உபத்திரவனா மனுஷன் நினச்ச மாதிரி நடக்காமல் இருக்கிறதே உபத்திரவம் தான். அதுக்குள்ளே போயாச்சுன்னா அக்கிரமம் இருந்தால் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்களை பின்தொடரும். சரி, இப்போ நாம் பார்ப்போம். இப்போ தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடுக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் இந்த மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. என்ன அர்த்தம் புரிஞ்சுது? கூடாது. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது அப்படின்னா பணம் நிறையா இருக்குது ஒருத்தங்கிட்ட, தன் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற எவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல், தன் சகோதரன்னா தன்னுடைய ஆத்மா, சரீரத்தில் தான் அவன் பணக்காரனாக இருக்கிறான். செல்வம் பணம் பெருமை எல்லாம் எதுக்கு இருக்குது? சரீரத்துக்கு தான் இருக்குது. அதையை வச்சு ஆத்மாவுடைய ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்கணும்னு நினச்சானா அது முடியுமா? முடியாது. அதனால தான் சொல்லுது, காசு கொடுத்து ஒருத்தனும் தேவனுடைய ரட்சிப்பை வாங்க முடியாது. ஆனால் அவருடைய ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. அப்படின்னா பணம் கொடுத்து ஒருவனும் தன்னுடைய ரட்சிப்பை, ஆவி ஆத்மாவுடைய ரட்சிப்பை, உலகத்தில் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது. அதனால தான் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் கஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மத்தேயு 16:26. தன்னுடைய ஆவி ஆத்மாவுக்கு ஈடாக உலகத்துல என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. அது எப்படி வாங்க முடியும்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளினால தான் அந்த ஆத்ம ரட்சிப்பு வாங்க முடியுமே ஒழிய வேற எந்த காரணத்தை கொண்டும் வாங்க முடியாது. அதனால நிறைய பேர் பணம் இருக்கிறவங்க பணத்தினால எல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் அவருடைய ஆவி ஆத்மாவை ரசிக்கிறதுக்கு உதவாது. ஆனால் வசனம் சொல்லுது பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் அந்த பணத்தை கொண்டு போய் ஆவி ஆத்மா ரசி வாங்கணுன்னா கிடைக்காது, அது வாங்க முடியாது. அது ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் ஆவி ஆத்மாவுடைய ரட்சிப்பு உலகத்தில் உண்டானதல்ல, இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போ தேவன்கிட்டருந்து நம்ம காசு கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. அதனால தான் இன்றைக்கி சொல்கிறாங்க பணம் தான் எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு. அது உலகத்தில் இருக்கிற காரியம். சில டைம் உலகத்தில் இருக்கிற காரியத்தையும் கூட பணம் கொடுத்தா வாங்க முடியறது இல்லை. ஒரு ஆர்ட்டு 10 லட்சம் அப்படின்னு விலை பேசினா கூட நினச்ச நேரத்தில் வாங்க முடியல, முடியல. நிறைய இதுக்கு பணம் கொடுக்கலாம், ஆனால் அப்படி கொடுத்தாலும் அது வேலை செய்யாது. அது சரீரத்துக்கு சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு தான். ஆனால் ஆவி ஆத்மா ரட்சிப்பு தேவனுடையது. அதனால தான் ரட்சிப்பு தேவனுடையது. யோபு சொல்கிறான் ரட்சிப்பு தேவனுடையது, நம்மளது இல்லை. அப்போ அந்த ரட்சிப்பை எவனாவது பணம் நிறையா இருக்கிறவன், நான் பணத்தினால் சாதிக்க முடியும்னு சொல்லி நினச்சி உக்காந்துட்டு இருந்தானா, அவனுடைய வாழ்க்கை வெறுமையாக போகும், மாயையில் போட முடியும். 1 யோவான் 3:17-22. 1 யோவான் 3:17-22. நான் முதல்ல வாசித்தான், ஒருத்தன் செல்வத்தினால தன் செல்வத்தை நம்பி தன் திரளான ஐஸ்வர்யத்தில் பெருமை பாராட்டுகிற எவனும் தன்னுடைய ஆத்ம ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் திரும்ப இன்னொரு வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, 1 யோவானில் ஒருவன் இவ்வளவு ஆசி உடையவனாக இருந்து, திரும்பவும் அதே காரியம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆசைக்கும் அந்த முதல்ல இருக்கிற ஆசைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஏன்னா அதுக்கு கீழே இருக்கிற வசனங்களை படித்தாதான் ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ ஆசைங்கிறது ஆண்டவர் எதை சொல்கிறாரு. இப்போ அங்கே சொல்லும்போது பிரலான ஐஸ்வர்யத்தை நம்பி ஆத்மாவுக்கு மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது. அப்போ மீட்கும் பொருளுங்கிறது பணம் கொடுத்து வாங்கிறது. ஆனால் இங்கே வந்து ஒருவன் இவ்வளவு ஆசை உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? இது என்ன ஆசி? அதான் அர்த்தம் பொருள் இல்லை. யாராவது சிந்திச்சு சொல்ல முடியுமா? நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரெண்டு ரெண்டு அர்த்தம் இருக்கு, மூணு மூணு அர்த்தம் இருக்கு. பைபிளுக்கு பின்னால ஆவிக்குரிய அர்த்தம் நிறைய இருக்குது. தன்னுக்கு குறைச்சல் ஒன்று கண்டு தன் இதயத்தை அவனுக்கு அடைச்சிக்கிறான். ஆமா, அவனுக்குள்ள தேவ அன்பு நினைத்திருப்பது எப்படி? மறைச்சு வைக்கக்கூடாது, ஒன்று கரெக்ட். ஆனால் அடுத்தவனுக்கு சொல்கிறத விட தன்னுடைய சகோதரனாகி ஆத்மாவுக்கு சொல்லணும். அவர் சொன்னது கரெக்டு. ஆனால் ஒருவனுக்கு இவ்வளவு ஆசைனா நிறைய படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, எல்லாம் இருந்தும் கூட தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு அப்படின்னா முதல்ல ஆத்மா சிநேகிதனாகிய நம்ம ஆத்மாவுக்கு. அப்போ அறிவு எங்கே இருக்குதுன்னா நம்ம சரீரத்தில் தான் மூளையில் அறிவு இருக்குது. அது நம்ம ஆவி ஆத்மாவுக்கு பயன்பட மாட்டேங்குது. நிறைய பேத்துக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சு அதை வாழ்க்கையில் பின்பற்ற மாட்டாங்க. ஏன்னா அவன் சகோதரன் வந்து குறைவாக இருக்கிறான். இந்த அறிவை வந்து சரீரத்துக்கு பயன்படுத்துறதுக்கும் அனுமதிக்கிறது இல்லை. அப்படி செய்யும்போது அவன் தன் எழுத்தின்படி சகோதரனுக்கும், ஒருத்தன் வேலை தெரியாமல் இருக்கிறான், ஒருத்தனுக்கு பண கஷ்டமாக இருக்குது, அப்போ தனக்கு நிறையா இருக்குது, அவனுக்கு கொடுக்கலாங்கிற மனசு வரும். அப்போ முதல்ல தன்னுடைய ஆத்மாவுக்கு கொடுத்தாதான் அந்த அன்பு அடுத்தவனுக்கு கொடுக்க தெரியும். இப்படி என்ன பண்ணுறானா ஒரு மனுஷன், அவனுடைய அறிவுவே அவனுடைய சகோதரனா இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா சரீரம். ஆவி ஆத்மாவுக்கு நிறைய தெரியுது, நிறைய படிச்சிருக்கிறான். அப்போ படிக்கும்போது என்ன ஆகுது, சரீரம் வந்து என்ன ஆகுது, குறைவாக இருக்குது. அது திருடுது, பொய் சொல்லுது, ஏமாத்துது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு போகுது. அப்போது இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய இருதயத்தை அடைச்சிக்கிறான். நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயன்படுத்தாத, நீ உனக்கு தெரிஞ்சுக்க என்னமோ பழமொழி சொல்லுவாங்க, என்ன ஓதுறதெல்லாம் வேதாந்தம் தான், இடிக்கிறது பெருமாள் கோயில், அந்த மாதிரி கதை. இப்போ பெருமாள் கோயில் அப்படி நிறைய படிச்சுக்குவான், படிச்சு படிச்சு அறிவு வச்சிருப்பான். தனக்கே பயன்படாம தன்னுடைய இருதயத்தை அடைச்சு வச்சிருப்பான். தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படாம அவனே ரொம்ப அடைச்சு வச்சுட்டு ரொம்ப சுயநலவாதியாக இருப்பான். தன்னுடைய சரீரத்துக்கு கொடுத்தாதானே அது தனக்கும் பயன்படும், அடுத்தவனுக்கும் பயன்படும். அப்படி வந்து அப்படி அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? அறிவில் தெரிஞ்சிருந்து அது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படாமல் இருக்கும்போது நம்மளுக்குள்ளே தேவ அன்பு நிலைத்திருக்காது. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். நிறைய பேர் வசனம் நல்லா பிரசங்கம் பண்ணிடுவாங்க, வாயில் கேட்குறது எல்லாத்துக்கும் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க, ஆனால் கிரி இருக்காது, அந்த கிரியில் உண்மை இருக்காது. கிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த கிரியினுடைய முடிவில் உண்மை இருக்குமானா? இருக்காது. சரி, ஒருத்தன் கடன் கேட்குறான் ஒரு 1000 ரூபா, நாம் என்ன பண்ணுறோம், கொடுக்குறேன்னு சொல்லிடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், கிரியிலையும் நம்ம செஞ்சோம் 1000 ரூபான்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த 1000 ரூபா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தான் பெரிய உண்மை இருக்குதா இல்லையான்னு. இப்போ கடன் வாங்கினா 1 மாதம் கழிச்சு 1000 ரூபா கொண்டு கொடுக்குறான். இது உண்மையாக கடன் கொடுத்தானா வேறு நோக்கத்தோட கடன் கொடுத்தாங்கிறது அப்போ தான் தெரியும். என்ன சொல்லுவானா, வட்டி கொடுப்பான். அப்போ தான் தெரியும் அந்த கிரியில் உண்மை இருக்குதா இல்லையான்னு. நிறைய பேர் டூ வீலர்லாம் அங்கேயே லிஃப்ட் கேட்டோம்னா நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவானுங்க, அங்கே போய் இறங்கிட்டு காசை கேட்பானுங்க. அப்படிலாம் ஆளு இருக்காங்க. அப்படி நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு இருக்கிற அறிவை நம்ம சகோதரனாகிய சரீரத்துக்கு பயன்படுத்த கொடுத்தாதான் நம்முடைய நம்ம வைத்திருக்கிற தேவனுடைய அன்பு நம்மளிலே நிலைத்திருக்கும். அப்படி இல்லைன்னா தேவ அன்பு நம்மளுக்கு தெரியும், ஆனால் தேவ அன்பு நம்மள நிலைத்திருக்காது. 19வது வசனம், இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்துக்கு இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்கிறோம். அப்போ நம்ம சத்தியம் உள்ளவர்கள் என்று அறிந்து நம்முடைய ஆத்மாவுக்கு தெரியுது, ஆனால் நம்முடைய இருதயத்துக்கு போகும்போது தான் நாம் தேவனுக்கு முன்பாக நாம் அன்புள்ளவர்கள் என்று நிச்சயப்படுத்திக் கொள்கிறோம். இப்போ அறிவு எல்லாம் தலையில் இருக்குது, ஆனால் இருதயத்துக்கு வரைக்கும் வந்துட்டேன்னாக்கா நிறுத்தி வச்சுருவாங்க, அப்படியே அதை கொடுக்கக்கூடாது. தன்னுடைய சரீரத்துக்கு கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி வந்து நிறைய பேர் நிறைய தெரிஞ்சு யாருக்கு பயன் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கே அவங்க பயன் இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குதோ அது தேவ அன்பினால் தெரிஞ்சதில்ல. இருபதாம் வசனம், நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளியாக தீர்க்குமானால் நாம் நம்முடைய இருதயத்தில் அப்போ நம்முடைய இருதயமே சொல்லுது நம்ம குற்றவாளின்னு, நம்ம சரீரம் குற்றவாளின்னு நம்முடைய இருதயமே சொல்லுது. அப்போ என்ன, தேவனுடைய அறிவு நிறையா இருக்குது, அது இருதயத்தில் இருக்குது, அது சரீரத்தை கொடுத்து மணந்திருப்பாமல் இவன் அடைச்சி வச்சிருக்கிறான். அதனால நம்முடைய சரீரத்துக்கு அந்த அறிவை கொடுத்து மணந்திருப்ப வேண்டும். அப்போ தான் நாம் அடுத்தவங்களுக்கும் இந்த அறிவை கொடுத்து மணந்திரும்புவதற்கு ஏற்ற வழிகளை நடத்த முடியும். அப்போ நான் தன்னை சீராக்கிட்டு தான் அடுத்தவனை நம்ம சீராக்க முடியும். போனோம், ஒரு டாக்டர் நோயாளியாக இருக்கிறான், அந்த டாக்டர் நோயாளியான டாக்டரு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரா, அவருக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பாரா? அவரும் முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பார். அவரும் அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு குணமானதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மருத்துவ சிகிச்சை செய்வார். அப்படி மருத்துவர்களாக இருந்தாலும் நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் இன்றைக்கி அட்மிட் ஆகியிருக்காங்க. அதை மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட இன்றைக்கி ஏன் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியலன்னா, அவன் தனக்குத்தானே அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியவில்லை. அப்படி கொண்டு வராதனால அடுத்தவனுக்கும் அதை தெளிவாக எடுத்து பேச முடியவில்லை. அதனால் நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளியாக தீர்க்கும்போது நாம் நம்முடைய இருதயத்திலே முதலாவது மனந்திருப்ப வேண்டும். அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கும் இந்த செய்தியை எளிமையாக அறிவிக்க முடியும். 21 வசனம், பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் முதல்ல நம்ம ஆத்மாவும் ஆவியும் சரீரமும் உன்னோட ஐக்கியமாக இருந்து தேவனுடைய கற்பனையில் கை கொண்டால் மட்டும்தான் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். இப்போ 2-3 பேர் எங்கே என்னுடைய நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு ஆள் ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் இந்த வசனத்தின்படி நம்ம ஆவி ஒரு ஆள், ஆத்மா ஒரு ஆள், சரீரம் ஒரு ஆள், 3 பேராச்சு. நிறைய பேர் இங்கே சரீரம் உட்காந்துட்டு இருக்கோம், ஆனால் ஆவி பார்த்திங்கன்னா உலகமெல்லாம் சுற்றிட்டு வரும். அப்போ உலகமெல்லாம் சுற்றி அனுப்புறதுக்கு சரீரம் அனுப்புறது இல்லை, ஆத்மா தான் அவனை அனுப்புது. அந்த ஆவியை இங்கே போய் பார்த்துட்டு வா, அங்கே போய் பார்த்துட்டு வா, அந்த கதவை சாத்துனா அவங்கள்ட நேற்று அந்த சம்பளம் வாங்கினது கொடுத்தாச்சு அப்படி இப்படின்னு எல்லா கணக்கு போடும். ஆத்மா தான் போடுது, ஆனால் சரீரம் இங்கே உட்காந்துட்டு இருக்குது. சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மா இத்தனை கணக்கு போட்டுட்டு இருக்குது. அப்போ இந்த ஆவி ஒரு மனம் இல்லாமல் அலையுது. அப்போ இந்த ஆவியும் நம்ம கூட சேர்ந்து இங்கே உட்கார வைக்கணும். அப்போ முதல்ல நம்முடைய ஆத்மாவுக்கு இந்த அறிவுகள் தெரியும் போது முதலாவது நம்முடைய ஆவியையும் நம்ம கூட இருக்க வைக்கணும். அப்புறம் சரீரத்தையும் நம்ம மணந்திருப்பி இருந்தால் மட்டும்தான் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு இருந்து அப்போ தான் வந்து அதிகாரத்தோட தைரியத்தோட அப்படின்னா அப்பா அப்பாங்கிற ஒரு உரிமையோட பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அந்த மனிதனுக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரம் தேவனுடைய வார்த்தையில் ஒருமைப்பட்டிருந்து மனம் திரும்பி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டால் மட்டும்தான் நம்ம தைரியமாக அல்லது உரிமையாக நம்முடைய பிதாவின் இடத்திலே நாம் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு 100 பேர் 120 பேர் கூடியிருந்தாங்கன்ட்டு இன்னைக்கு 120 பேர் 1200 பேர் கூடியிருந்தாலும் அவங்கெல்லாம் எப்படி கூடியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனம் இல்லாமல் கூடியிருக்காங்க. இதில் வந்து ஒருத்தஞ்சபத்தி ஆண்டவர் காக்க மாட்டார், ஆனால் ஒரு மனம்னா இந்த 120 பேர் ஒரே மனமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் அதையும்
சொல்லலை.
ஆ, 120 பேர் இங்கே ஆலயம் கட்டணும்னு ஒரு 1000 பேரை வச்சு சாப்பாடு போட்டு இங்கே ஒரு ஆலயம் கட்டணும், இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க வாங்கன்னா போதும், ஒவ்வொரு கிடைக்குன்னு எல்லாம் எங்கெங்கேருந்தா வந்துடுவாங்க. நம்ம நினச்சிக்குவோம் ஆலயம் கட்டுறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு 1000 பேர் கூப்பிட்டேன்னு 1000-1500 பேரே வர்றாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவன்லாம் எதுக்கு வர்றான்னா சாப்பாட்டுக்கு வரான், அதில் தான் ஒரு மனம் இருக்குது. அந்த சாப்பாடு கொடுக்கும்போது தான் தெரியும். ஆனால் தேவனுடைய காரியத்தில் அவங்க யாருக்கும் ஒரு மனம் இல்லை. சரீர பிரகாரமான காரியத்துக்கு மட்டும்தான், அந்த சாப்பாட்டுக்கு மட்டும்தான் ஒரு மனம் இருக்குது. இந்த ஆவியாத்மா சரீரம் பார்த்தீங்கன்னா அது வந்து மனம் போன போக்கில் அழைஞ்சிட்டு இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் ஆவியாத்மா சரீரத்தோடு ஒருமைப்பட்டு இருந்து ஆவியாத்மா சரீரம் மூணையும் மனம் திருப்பி தேவனுடைய கற்பனையில் கை கொண்டு நம்முடைய தேவைகளை நாம் வேண்டிக் கொள்ளும்போது தேவன் நம்மளுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி அநேக பேருடைய ஜெபம் கேட்கப்படாமல் போகுது. கூட்டமாக ஜெபித்தாலும் சரி, தனியாக ஜெபித்தாலும் சரி, கேட்கப்படலைன்னு என்ன காரியம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனம் இல்லாமல் இருக்கிற ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதில்லை. எபிரேயர் 13 அதிகாரம் 9-13 பதிமூணு வரை, எபிரேயர் 13 9-13 வரை.
அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதீர்கள், போஜன பதார்த்தங்களால் அல்ல, திருமையினாலே என்று சொல்லப்படுவது நல்லது. போஜன பதார்த்தங்களை முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே.
ஆ, போதும். முதல்ல வந்து பலவிதமான அந்நிய போதனை அப்படின்னா, இந்த ரகசியம் நல்லா இருக்குமா, அந்த உபதேசம் நல்லா இருக்குமா, இதனால நம்ம சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாமா, இதனால் நம்முடைய சபையில் ஆத்மா நிறைய வந்துடுமா, இந்த வசனத்தை பின்பற்றினா நம்ம சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுவோமா, அல்லது இந்த காரியத்தை பின்பற்றினால நம்மளுக்கு நோய் தீந்துருமா, நம்ம கஷ்டத்துலேருந்து விடுதலை ஆயிடுவோமா அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே போனால் அந்த ஆலோசனை கிடைக்கும், அங்கே போனால் இந்த ஆலோசனை கிடைக்கும் அப்படின்ட்டு இடம் விட்டு இடம் ஓடி 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 அலையிறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பலவித அந்நிய போதனையினால் அலைப்புண்டு அலையாதிருங்கள். அந்நிய போதனை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ உண்மையான போதனைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஆலோசனை, அதுதான் உண்மையான போதனை. அதனால தான் அந்நிய போதனை, தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போய் என்னென்ன ரகசியங்களை கேட்டு என்னென்ன ஆலோசனை பண்ணினாலும் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. போஜன பதார்த்தங்களினால் அல்ல அப்படின்னா, ரகசியங்களை தெரிஞ்சிருக்கிறதுனாலையோ, உபதேசங்களை நிறையா தெரிஞ்சிருக்கிறதுனாலையோ, வேத காரியங்களை தெரிஞ்சிருக்கிறதுனாலையோ ஒரு மனுஷனுடைய இருதயம் சிறப்படுகிறது, திரும்பினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது அப்படின்னா, நிறைய அறிவினாலேயும் உபதேசனாலேயும் இருதயம் வந்து சிறப்படாது அப்படின்னா, தேவனுடைய கிருபையினால் மட்டும்தான் நம்முடைய இருதயம் சிறப்படணும்னா என்னென்னா அமைதியாக இருக்கும். போது ஆண்டவர் எனக்கு நல்ல இடத்த கொண்டு வந்துட்டாரு, நல்ல வீட்டை கொடுத்துட்டாரு, நல்ல வேலையை கொடுத்துட்டாரு, எனக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்காரு, எனக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்துருக்காரு, அல்லது எனக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்துருக்காரு, நல்ல வேலையை கொடுத்துருக்காருன்னு எப்போ புரியும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய கிருபையினுடைய ஆழம், அவருடைய இரக்கத்தினுடைய அன்பு என்னான்னு ஒரு மனுஷன் எப்போ புரிகிறானோ அப்போ தான் வந்து அவனுக்கு இருதயம் சந்தோஷமாக இருக்கும். அப்படி சந்தோஷப்படாமல் ரகசியங்களை தேடி, உபதேசங்களை தேடி, இதனால் நம்ம நல்லா இருக்க முடியுமா, அதனால் நம்மளுக்கு வாழ்க்கையில் கல்யாணம் நடக்குமா, அதனால் நம்மளுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ காரியங்களை தேடி தேடி ஓடுனா எதுவும் அவனுக்கு உதவி செய்யாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கிடைக்கும். ஒன்றுமே அவன் தேடணும்னு அவசியமே இல்லை. ஆனால் மற்றவன்லாம் என்னத்துக்காக தேடுறான்னா, இதை விட்டு போட்டு வேறு என்னத்துக்காக தேடிட்டு இருக்கிறான், அதனால் ஆண்டவர் அவனுக்கு தர்றதில்லை. அதனால் தேவனுடைய கற்பனையில் கை கொண்டு தேவனுடைய அன்பு என்னங்கிறத புரிஞ்சிட்டான்னா அவனுக்கு எந்த அந்நிய போதையும்னு அவசியம் இல்லை. ஆனால் தேவனுடைய போதனை தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. 10வது வசனம் எப்ரேயர் 13:10,
நமக்கு ஒரு பலிபடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கும் கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை.
போதும், நம்மளுக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நம்மளுக்கு என்ன பலிபீடம் உண்டு, யாருக்கு தெரியும் நம்மளுக்கு எங்கே பலிபீடம் இருக்கு, என்ன பலி தெரியுமா? நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, எல்லாத்துக்கும் அந்த பலிபீடம் இருக்குது. இருதயம் தான் நம்ம பலிபீடம். நம்முடைய பாவத்தை பலி செலுத்துறது எங்கேன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இருதயத்தில், அங்கே தான் மனசு இருக்கிறது. மனசு எங்கேயோ போயிட்டு இருக்குது இல்லையா, அதை திருப்பணும்னா நம்ம பலி செலுத்துகிறோம். திருடுவதற்கு நம்ம என்ன போகுது, அந்த திருட்டுத்தனத்தை நம்ம பலி செலுத்தணும்னா உடனே மனம் திரும்பிடுது, அதுதான் பலிபீடம். அந்த பலிபீடத்தில் இருக்கிறவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ நம்முடைய இறுதியை நம்ம குற்றவாளியாக தீர்க்குது. அதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய இறுதியை சொல்லிடுச்சு நீ என்னென்ன தப்பு பண்ணுற, இது இப்படி செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும், அப்படி இப்படின்னு நம்முடைய இருதயம் நம்மளுக்கு சொல்லுது. அங்கே தேவனுடைய வசனங்கள் இருக்குது, நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வசனங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அதை புசிக்கிறதுக்கு ஒரு நிபந்தனை ஆர்டர் போட்டிருக்காரு. அதற்குரியவர்களை புசிக்கிறதுக்கு, புசிக்கிறதுனா நம்முடைய இருதயம் சொல்கிறத நாமளே கீழ்ப்படுகிறதுக்கு, கூடாரத்தில் ஆராதனை செய்களுக்கு அதிகாரம் இல்லை. என்ன அது, இது புரியாத ஒரு புதிராக இருக்குதா?
சரீரத்தில்
தப்பு, நம்ம இருக்கிறது எல்லாமே தெரியுது, ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியல. அதுக்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறதுனால அதை புசிக்க முடியல. அப்படின்னா நம்முடைய இருதயம் சொல்கிறத நாம் ஏற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய கூடாரம், கூடாரம்னா சரீரம், சரீரத்தில் ஆராதனை செஞ்சோம்னா நம்ம பலியில் நாம் புசிக்க முடியாது. நிறைய பேர் சரீரத்துக்கே ஆராதனை பண்ணுவான். சரீரத்தை ஆராதனை பண்ணுறதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சரீரத்தை மேன்மைப்படுத்துவது, அழகை ஆராதிக்கிறது, அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அழகு திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அழகு சரீரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த சரீரத்தையே ஆராதிக்கிறது. என்ன மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம், முடினா எப்படி வெட்டுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் காசு அதிகமாக செலவு பண்ணுறது, அப்படி நிறையா ஆண்களும் பெண்களும் சரீரத்தை ஏதோ ஒரு வகையில் ஆராதிக்கிறாங்க. அது ஒரு பூஜை பொருளாக வச்சுக்கிட்டு ஆராதிக்கிறாங்க. அதில் உலக கவிஞர்கள் நல்லா பாடியிருக்காங்க, அழகே உன்னை ஆராதிக்கிறேன், சரீரத்தை உன்னை ஆராதிக்கிறேன். அதில் ஆவியாத்மா இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அவன் ஆராதிப்பானா? இதை விட அதுதான் முக்கியம். இந்த உலகத்தில் இருந்து அழைச்சி போகிறது, ஆனால் ஆவியாத்மா என்னன்னு இருக்கிறது. அப்படி நம்முடைய இருதயம் சொல்கிறத நமக்கு கீழ்ப்படியணும்னா இந்த சரீரத்தில் ஆராதனை செய்கிறத நிறுத்தணும். அப்படின்னா சரீரத்தை பலி செலுத்த வேண்டும். நிறைய பேர் இன்றைக்கி வந்து சரீரத்தை ஆராதனை பண்ணி இருதயத்தில் சொல்றத விட்டுறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படின்னு இல்லை, இங்கே வசனம் சொல்லுது சரீரத்தை ஆராதனை பண்ணினாவே பலிபீடத்தில் இருக்கிறத சாப்பிட முடியாது. நம்ம இருதயம் சொல்றத நம்ம சரீரம் கேட்கணும்னா சரீரத்தில் ஆராதனை நடக்கக்கூடாது. அப்படின்னு என்ன, சரீரம் உடைக்கப்பட வேண்டும். அந்த பின்னால் வர்ற வசனம் இன்னும் அதுக்கு ஆதாரமாக இருக்குது.
11
வாசிப்போம்.
ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களை நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனான கொண்டவருக்கு கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுத்தரிக்கப்படும்.
ஆ போதும் சரீரத்தை என்ன பண்ணுனா அது வந்து பாளையத்துக்கு புறம்பு அப்படின்னா யாரும் பார்க்காம இருக்கிறப்ப தான் அந்த சரீரத்தை அந்த சரீரத்தில் படுற கஷ்டம் கூட அதை எடுத்துக்கணுமாமா. ஏன்னா அதனுடைய ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வரப்படணும். அப்படின்னா நம்ம பாவ பலி செலுத்தினதுக்கு உண்டான ரத்தம் நம்முடைய இதயத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். சரீரத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஆராதனை தேவனுக்கு முன்பாக சரீரத்தை நம்ம கொண்டு வந்து மேன்மைப்படுத்திட்டோன்னா சரீரத்தில் செஞ்ச எல்லா நன்மைகளும் தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கிறது. மனுஷனுக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுகிறது எதுவோ அது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கிறது. அப்போ மனுஷனுக்கு முன்பாக மேன்மையாக இருக்கிறது என்ன? சரீரம். பயங்கரமான தோற்றம். நான் என்ன படிச்சிருக்கிறேன், என்ன வேலை செய்கிறேன், நிறைய சபையில் ஊழியக்காரன் கீழே உட்கார வச்சுட்டு நான் பிரசங்கம் பண்ணுறேன்ட்டு அரசியல் அதிகாரிகள்லாம் பெரிய பட்டதாரிகள்லாம் சபைக்குள்ளே பூந்திக்கிட்டு நானும் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுறான்ட்டு கொஞ்சம் ஊழியக்காரன் கமிஷன் கொடுத்துட்டு அவங்களும் பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை அவங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது. பண்டாசனம் போதும். சரீரத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு பதிலாக சரீரத்தில் துன்பம் அனுபவிக்கிறத எல்லாத்துக்கு முன்னாலும் அதை காட்டாம யாரும் பார்க்காம இருக்கிற இடங்கள்ல நம்ம தேவனுக்காக துன்பம் அனுபவிச்சு தேவனுக்கு மகிமை சேர்க்க வேண்டும். அதுபோல் இயேசு கிறிஸ்துவும் பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டு அவர் நம்மளுக்காக ரட்சிப்பை அருளினார். எபிரேயர் 9:8-9:10 எபிரேயர் 9:8-9:10
அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் மனமும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்திருக்கிறார்.
போதும். முதல் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். முதல் கூடாரம்னா எதுனா எது முதல் கூடாரம்? சரீரம். ரெண்டாம் கூடாரம் இருதயம். அப்போ முதல் கூடாரம் நிற்கிற வரைக்கும் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போக முடியாது. அப்படின்னா முதல் கூடாரமாகிய சரீரத்தை ஆராதிக்கிற வரைக்கும் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போகவும் முடியாது, அங்கே இருக்கிற பொருளை எடுக்கவும் முடியாது. இப்போ போனால் தானே எடுக்க முடியும். ஆனால் நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்குது. ஆனால் அங்கிலிருந்து நம்ம தேவனுடைய அறிவை எடுக்க நம்முடைய சரீரத்துக்கு பயன்படுத்த வேண்டும். அதை எடுத்து பயன்படுத்த முடியல. பயன்படுத்த முடியாதபடி என்ன இருக்குதுன்னா சரீர அவயவங்களிலே பாவ பிரமாணம் உட்கார்ந்துட்டு இருக்குது. அப்போது ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே நாம் போகணும்னு சொன்னால் இந்த முதல் கூடாரத்தை பலி செலுத்தினா மட்டும்தான் ரெண்டாம் கூடாரத்தில் போய் நாம் தேவன் நம்மளுக்கு சொல்லுகிற காரியத்தை கேட்க முடியும், அல்லது தேவனுக்கு நாம் பலிகளை செலுத்த முடியும். அதனால் முதல் கூடாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இதோட நான் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ள போகணும்னு சொன்னால் ஒருத்தரும் போக முடியாது. முதல் கூடாரமாகிய சரீரத்தை உடைச்சா மட்டும்தான், அல்லது முதல் கூடாரமாகிய பாவ சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் ஒரு மனிதன் ரெண்டாம் கூடாரமாகிய இருதயத்துக்குள்ளே போயிருந்து தேவனுடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது பாவத்துக்கு மறித்து மனம் திரும்பினா மட்டும்தான் இந்த சரீரம் இருதயத்துக்குள்ளே சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு அதை பின்பற்ற முடியும். அதனால் எனக்கு முதல் கூடாரமாகிய சரீரம் உயிரோடு இருந்துட்டுருக்குது. ஆனால் ரெண்டாம் கூடாரத்தில் சொல்லப்படுது என்ன? நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளியாக தீர்க்குது. தீர்த்தாலும் நம்ம நீதிமான் ஆகிறதுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம அதை எடுக்க முடியல, உள்ளே போக முடியல. உள்ளே போகணா தானே எடுக்க முடியும். அதே மாதிரி நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளியாக தீர்க்கும்போது அது சரீரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு வரும்போது இருதயமும் அல்ல மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்குது. அந்த ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறதா நம்ம வந்து அதைய நண்பன் ஆக்கணும். நண்பன் ஆகிறதுக்கு ஒரே வழி என்னன்னா பாவத்தை பலி செலுத்தினா மட்டும்தான் முதல் கூடாரம் உடையும், அப்போதான் மனம் திரும்ப முடியும். அப்படி மனம் திரும்பினா மட்டும்தான் ரெண்டாம் கூடாரமாகிய இருதயத்தில் சொல்லப்படுகிற ஆலோசனையை கேட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அதனால் முதல் கூடாரத்தில் உயிரோடு இருக்கிற ஒருத்தனும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ரொம்பதான் அவசரம் வெளிப்படையா சரீரத்தில் தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது, ராபோஜனம் எடுக்கிறது, எல்லாத்துக்கு முன்னால சாட்சி சொல்றது, காணிக்கை தசம்பாக நிறைய கொடுக்கறது. நிறைய பேர் ராபோஜன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காலெல்லாம் கழுவுவாங்க, இயேசு கிறிஸ்து கழுவுனா நாமளும் கழுவுவோம். இதெல்லாம் வெளி தோற்றத்தில் செய்யப்படுகிற காரியம் தானே ஒழிய இது ஒன்று அவனுடைய மனசாட்சியை சுத்தப்படுத்தாது, பூரணப்படுத்தாது. மனசாட்சி இருந்தால் தான் கிடக்கும். ஏன்னா மனசாட்சி இந்த மாதிரி இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த முதல் கூடாரத்தில் சடங்கு தான் நடக்குது. முதல் கூடாரத்தில் சடங்காக தான் செஞ்சிட்ருக்கிறானே ஒழிய முதல் கூடாரத்தை ஆராதிச்சுட்டு இருக்கிறான். முதல் கூடாரத்தில் பாவம் மன்னிப்பு வரலை, சரீரம் இன்னும் மனம் திரும்பலை. சரீரம் மனம் திரும்பினா மட்டும்தான் அவனுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார், அல்லது அவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த முடியும். அதனால் இன்னைக்கு முதல் கூடாரமாகிய சரீரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுடைய மனசாட்சியை ஒரு நாளும் பூர்ணப்படுத்தாது. நிறைய பேர் கலர் கலராக வேட்டி கட்டிக்குவான், சில முள்ளு மேலே நடப்பான், ஆணி மேலே நடப்பான், செருப்பு இல்லாமல் நடப்பான். சில வந்து எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து ஆண்டவரை தேடுவான். நிறைய பேர் இன்னும் பிற மதங்களில் பார்த்தீங்கன்னா சரீரத்தை கீறிக்கிட்டு கடவுள் பக்தின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக இது பண்ணுவாங்க. அது நாட்டுக்கு நாடு மாறுபடும், அது மதத்துக்கு மதத்துக்கு மாறுபடுது. அப்படியெல்லாம் செஞ்சாலும் அவன் மனசாட்சி ஒரு நாளும் சுத்தம் அடையாது. காரணம் முதல் கூடாரத்தில் மனம் திரும்பாமல், சரீரத்தில் மனம் திரும்பாமல் அவன் இருதயம் பூரணப்படாது. இருதயத்தில் ஆண்டவர் முன்பாக அவன் போய் நிற்க முடியாது. அதனால் இந்த சரீரத்தில் நடக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அதை விட்டுட்டு முதல்ல மனம் திரும்புகிற வேலையை பார்க்கணும். நிறைய பேர் மனம் திரும்ப சொன்னால் உடனே ஞானஸ்தானம், ஒன்று 6 மாதம் ஆச்சு நான் மனம் திரும்பியாச்சு, ஒன்று எனக்கு ராபோஜனம் கொடு. முதல்ல மனம் திரும்பணும். அதுதான் தேவனுடைய ஆலயத்தில் தினந்தோறும் செய்யக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா விளக்கு எரியும்படியாக தினந்தோறும் எண்ணெய் ஊற்ற வேண்டும். அது தினந்தோறும் செய்யணும். தினந்தோறும் சரீரத்தில் மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு மனம் திரும்பன்னு சொன்னால் நான் தண்ணியில் கொஞ்சம் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், நான் ராபோஜனம் எடுத்துட்டேன், நான் ஊழியம் செய்கிறேன், ட்ராக்ஸ் கொடுக்குறேன், பிரசங்கம் பண்ணுறேன், பேய்
ஓட்டுறேன்,
பூவை எடுக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், பேய் ஓட்டுறேன், இதைத்தான் சொல்கிறாங்களே ஒழிய அதெல்லாம் சரீரம்தான். பேய் ஓட்டுறதெல்லாம் பெரிய பேய் சின்ன பேய் ஓட்டுது. இங்கே பேய் இருந்தது எல்லாத்துக்கும் பேய் ஓட்டு வேண்டு, இங்கிருந்து போனதுக்கப்புறம் அங்கே ஆடுது அது. அங்கே ஆடுது. நாம் அந்த பேய் என்ன பண்ணுறோன்னா வசனத்தில் துரத்துறதுக்கு பார்த்தா அது நான் நகர மாட்டேங்குது. சரி போ, உன்னை ஓட்டுறதுக்கு இன்னொரு அதை விட பெரிய பேய் இருக்கும், ஆனால் அவனுக்கும் பேய் தான் இருக்கும். அந்த பேய் தான் பேயை ஓட்டும். தேவனுடைய வார்த்தையில் ஓட்ட பேய் என்னன்னா போனதுன்னா அவ்வளோதான், திரும்பி வராது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேட்ட வசனத்தினாலே பரிசுத்தமானீர்கள், நீங்கள் கேட்ட வசனத்தினாலே சுத்தமானீர்கள், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். அப்போ முதல்ல கிருபையினால இருக்கிறது நம்ம ஆண்டவருடைய அன்பு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் செஞ்ச பாவத்துக்கு தகுந்தபடி நம்மளை தண்டிக்காமல் இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்காரு, அதான் கிருபை. சத்தியத்தினால் ஆக ரட்சிப்புனா என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பாவத்திலேருந்து ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி நம்ம ரட்சிக்கப்படுறது. இப்போ கிருபையினால் உண்டான ரட்சிப்பு, ரட்சிப்பினுடைய ஆரம்பம், சத்தியத்தினால் ஆகும் ரட்சிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்க்கையில் முன்னேறி முன்னேறி போய் ரட்சிப்பை நல்ல மாதிரி முடிக்கிறது, அதான் முடிவு பொறி தான் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ இன்னைக்கு சரீரத்தில் நல்லா வர்ஷிப் நடத்தினே விடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், பெரிய பக்திமான் மாதிரி வேஷம் போட்டுக்கிறாங்க. இந்த வேஷமெல்லாம் அவன் மனசாட்சியை பரிசுத்தப்படுத்தாது. அதனால் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற ஆளுங்க வந்தால் உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அவங்கள ஸ்டேஜ்லேயும் விடக்கூடாது. ஏன்னா அது பிசாசுங்க. யார் எப்போ ஏமாந்திருப்பா, நம்ம வர்ஷிப் நடத்தலாம், நம்ம பாட்டு பாடலாம், அல்லது நம்ம வந்து நம்முடைய திறமையை வெளியே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இடத்த தேடிட்டு நடப்பாங்க, அதெல்லாம் பிசாசுக. அப்படி சரீரத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமும் அவனுக்கு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, மனசாட்சியை பூர்ணப்படுத்தாது. 9:10 9:10 இதெல்லாம் வந்து உபத்திர காலம் வரைக்கும் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையினுடைய செய்தி வரைக்கும் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட சில காரியங்கள். அது கிறிஸ்தவ மதத்தில் ஓரளவுக்கு சரீரத்தை சேதப்படுத்தாமல் நடக்குது. ஆனாலும் சில இடங்களில் கிறிஸ்தவ மதத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கையெழுத்து போடுறது ரத்தத்தில் தான் போகணும்னு சில பிடிவாதமான ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சபையோடு உடன்படிக்கை பண்ணுறது எப்படின்னா, நான் இந்த சபையில் ரசிக்கப்பட்டேன், இந்த சபை என்னை வழி நடந்துச்சு, நான் கடைசி வரைக்கும் இந்த சபையில் தான் இருப்பேன். என்னுடைய காணிக்கை, தசம்பாகம், இஎஸ்எஃப், பிஎஃப், அதே மாதிரி என்னுடைய சொத்து விற்று வந்த பணம் எல்லாமே முழுவதும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்ச மாதிரி எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து சபையில் வச்சுருவேன். அப்படி இருந்துட்டு சபையிலே சாப்பிட்டுட்டு சபையிலே இருந்து சாவேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆட்கள் இருக்காங்க. அவங்க அந்த எல்லாம் எழுதி கொடுத்து ரத்தத்தில் தான் கையெழுத்து போடுவாங்க. அப்படின்னா ஊசியில் குத்தி குத்தி ரத்தம் வர வச்சு அப்படியே எழுதுவாங்க. திருப்பி ரத்தம் இல்லையா, திருப்பி ஒரு குத்து குத்துவாங்க. அப்படி பண்ணுற ஒரு சாத்தானுடைய ஆவியில் இருக்கிற சில சபைகள் கிறிஸ்தவ சபையிலையும் இருக்குது. ஆனால் மற்ற மதங்களில் சரீரத்தை ரொம்ப கொடுமையாக கீறிக்கிறதுக்கும் சாட்டையில் அடிக்கிறதுக்கும் அப்படி வந்து ரொம்ப பயங்கரமாக உபத்திரப்படுத்துறதுக்கு ஒப்பு கொடுத்து அதனால் நம்முடைய மனசாட்சி பூர்ணப்படுமா, அதனால் தேவனுடைய அன்பு நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு சரீரத்தை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அது பிசாசனுடைய ஆவிகள் கிறிஸ்தவ மதத்துலேயே நடக்குது. அதனால் சரீரத்தில் மனம் திரும்பினா போதும், ஆனால் அது ரொம்ப கஷ்டமான காரியம். மனம் திரும்புறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். ஒரு 1000 ரூபா 10000 ரூபா ஒருத்தன் கேட்டான்னா நம்ம கொடுத்துருவோம். ஆனால் நம்முடைய இருதயத்தை மனம் திரும்பணும்னு சொன்னால் அது நம்ம மனம் திரும்ப மனசு இருக்காது. எல்லாமே நம்ம செஞ்சாலும், எத்தனை நல்ல காரியம் செஞ்சாலும், நம்முடைய சரீரத்தை நம்ம மனம் திரும்புவதற்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி ஒருத்தன் மனம் திரும்பிட்டானா அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தை விட தேவனுடைய சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் ஒரு மனுஷன் வந்து எப்போ முழு சந்தோஷம் அடைகிறானா, தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய ஆவி ஆத்மா சொல்கிற ஆலோசனையை கேட்டு மனம் திருப்பும் போது தான் அவனுடைய மனசாட்சி பூர்ணம் அடையுது. அதை விட்டு போட்டு பைபிளில் இருக்கிற சடங்காச்சாரமாக இருக்கட்டும், ஞானஸ்தானமாக இருக்கட்டும், மற்ற மதங்களையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எழுத்தின்படி நடக்கிற எந்த சரீரத்தில் செய்யப்படுகிற எந்த ஒரு காரியமும் அவனுக்கு ஆவி ஆத்மாவில் விடுதலை கொடுக்காது. எபிரேயர் 9:14-15 போதும். ஏன்னா நம்மளுக்கு வேண்டி நம்முடைய மனசாட்சியை சுத்தம் பண்ணுறதுக்கு வேண்டி, மனசாட்சி எப்படி சுத்தம் பண்ணுதுன்னா, செத்த கிரியில் அற, செத்த கிரியில்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆவியாத்மா என்னென்ன காரணத்தில் சாகுதோ அது எல்லாம் செத்த கிரியை. கிறிஸ்துவனுடைய மூலோபதேசத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல எபிரேயர் 6:1 அதை எடுத்து பார்க்கும்போது, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்களாகிய அதை எடுத்து படிப்போம். போதும். இங்கே வந்து முதலாவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனந்திருப்புதல். ஆனால் மனந்திருமல் எதுலேருந்து திரும்பணும்னா, ஆவி ஆத்மாவிலே மரணத்தை ஏற்படுத்துகிற கிரியையிலிருந்து மனம் திரும்பணும். அப்போ நம்ம ஒரு டைம் ரசிக்கப்பட்டுட்டோம், திருப்பி ஆவி ஆத்மா சாகாதா? கண்டிப்பாக சாகும். ஒரு மனுஷன் வந்து ஒரு தடவை மரணத்துலேருந்து தப்பிச்சிட்டான், இப்போ டைஃபாய்டு வந்தது, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை விடுதலை ஆக்கிட்டாங்க, அவன் திருப்பி சாக மாட்டான்னு என்ன நினச்சி இருக்குது? சாவான். அப்படின்னா என்னத்தினால சரீரத்தில் மரணம் உண்டாகுங்கிறத அவன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா குளிரில் விழுந்தா செத்து போயிடுவோம், கரண்ட்டு தொட்டால் செத்து போயிடுவோம், தண்ணியில் விழுந்து நீச்சல் தெரியாமல் தான் செத்து போயிடுவோம், அடுத்தடி சண்டைக்கு போனானா ஒருத்த மண்டையில் அடித்தானா நம்ம செத்து போயிடுவோம், அப்போ தான் நம்ம சண்டைக்கு போக மாட்டோம் இல்லையா? அப்படின்னு எல்லா காரணமும் தெரிஞ்சு அதுலேருந்து நம்ம விலகி இருக்கணும். அதே மாதிரி ஆவி ஆத்மா முதல்ல செத்துருந்தது, ஆண்டவர் அதை என்ன பண்ணார், ஆண்டவர் ரட்சித்து மீட்டு நம்மளை கொடுத்துட்டார் அவருடைய ரத்தத்தினால. சரி, ஒரு தடவை ஆவி ஆத்மா உயிரோடு வந்துருச்சு, திரும்பி சாகாதன் என்ன நிச்சயம் இருக்குது நம்ம சொல்ல முடியுமா? ஒரு டைம் ஆண்டவர் காப்பாற்றி விட்டார், நீ என்றைக்கும் சாகாமல் அப்படியே இருப்பேன்னு நம்ம நான் சொல்லிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்காரா, ஒரு டைம் உங்களை காப்பாற்றி விட்டுட்டேன், நீ இப்படியே வந்து சாகாமல் பரலோகத்துக்கு வந்துடலான்னு? இல்லை, ஒரு டைம் மணந்திரும்னா போதும். இல்லை, அதான் ஒரு டைம் மணந்திரும்னா போதும், அப்புறம் நம்ம என்றைக்கும் எந்த கவலையும் இல்லை, நம்ம என்ன பாவம் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் ஆவி ஆத்மா பல காரணங்களில் மரணம் அடையும். மனம் திரும்பிட்டான், மனம் திரும்பி வந்தாச்சு, என்ன சொல்கிறான் சாட்சி, நான் திருடிட்டு இருந்தேன், பொய் சொல்லிட்டு இருந்தேன், ஏமாற்றிட்டு இருந்தேன், இப்படியெல்லாம் இருந்தேன், ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டான். ஆனால் அவன் செஞ்ச பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கிறான், அவன் செய்யாத பாவம் இந்த இறுதியத்தில் நிறைய மறைஞ்சிருக்குது. அப்படின்னா பாவங்கள் மொத்தம் 2 வகை. ஒன்று வந்து தேவனுக்கு விரோதமான பாவம், இன்னொன்று மனுஷனுக்கு விரோதமான பாவம். அதுலேயும் செயலில் வெளிப்பட்ட பாவங்கள், இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற பாவங்கள், இப்படி 4 வகை இருக்குது. அப்போ ஒருத்தன் வந்து ரசிக்கப்பட்டிருக்கானா, செஞ்ச பாவத்திலருந்தான் ரசிக்கப்பட்டிருக்கிறான், நான் திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், கல் குடிக்க மாட்டேன், அப்படின்னு தான் ரசிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் இருதயத்தில் ஜென்ம பாவம் இருக்குது, அதுலேருந்து மனம் திரும்பலானா? ஜென்ம பாவம் என்னன்னா பொருளாசை, பெருமை, அகந்தை, கோபம், எரிச்சல், இதெல்லாம் உள்ளே இருக்குது. இது வந்ததுன்னு என்ன ஆகுனா, இது திரும்பி அவனை சாக வச்சிடும். அதனால் இருதயத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிற பாவத்திலேருந்து மனம் திரும்பணும். ஆனால் எப்போ வந்தாலும் அவன் ஆவி ஆத்மா சாகும். அதே மாதிரி தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்சாலும் ஆவி ஆத்மா மரணம் அடையும். அப்படி எப்படி மரணம் அடைஞ்சாலும் அந்த மரணம் அடையிறதை மீட்கிறதுக்கு உண்டான மீட்கும் பொருளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால் நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கார். அதை நாம் என்ன பண்ணணும்னா, ஒரு தடவை மனம் திரும்பினா பத்தாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பப்போ பிரச்சனை சந்திக்கிறோம், அல்லது எப்பப்போ நம்முடைய ஆவி ஆத்மா மரணம் அடையிறதுக்கு போகுது, அல்லது மரணம் அடைஞ்சிருச்சு, பிரச்சனைப்பட்ட ஒரு வாரத்தில் ஒரு பையன் சொல்லிட்டான், திரும்பி சேர்த்து போச்சு, அவன் திரும்பி அந்த ஆத்மா உயிர்ப்பிச்சுனா திரும்பவும் மனம் திரும்பிடும். அப்படி தினந்தோறும் மனம் திரும்பிட்டு இருந்தால் தான் இந்த ஆவி ஆத்மா சாகாமல் உயிரோடு இருக்கும். நிறைய பேர் ஊழியம் செஞ்சு 1000 பேர்த்துக்கு ஞானசனம் கொடுத்துருப்பான், நிறைய அற்புதம் செஞ்சுருப்பான், அப்படியெல்லாம் வந்தா என்ன ஆகிரும்னா பெருமை வந்துடும். பெருமை வந்தால் என்ன ஆகும், உடனே அவன் ஆவி ஆத்மா சேர்த்து போயிடும், அவன் அதுலேருந்து மனம் திரும்பணும்.
அப்போஸ்தலனாய் பவுல் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் நல்லா பெரிய ஊழியம் செஞ்சுருக்கார், நிறையா புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். அவர் ஏன் அந்த மாதிரி செஞ்சார்னா, அவர் தினந்தோறும் மனம் திரும்பினார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யோபு வந்து ஆண்டவர் தேவனுக்கு பிரியமான மனுஷன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன காரணம்? தன்னுடைய குமாரர்கள் பாவம் செய்திருப்பாள் என்று சொல்லி அவன் தினந்தோறும் படிச்சிருக்கிறான், தினந்தோறும் மனம் திரும்புகிறான். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய வழிமுறைகளை பின்பற்றி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி, நம்முடைய ஆவி ஆத்மா மரணமடையாமல் ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மனம் திரும்பினா மட்டும்தான் நம்ம ஆவி ஆத்மா உயிரடையும். நான் நேற்று மனம் திரும்பினேன் அப்படின்னா, நான் நேற்று சாப்பிட்டேன் இன்றைக்கி வந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நேற்று சாப்பிட்டோம்னா போதுமா? இன்றைக்கி விஷயம் எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம புதிய பாவங்கள் நம்மளுக்கு செஞ்சுருப்போம், நம்மளுக்கு தெரியாது. பெருமை, எரிச்சல், கோபம் இந்த மாதிரி வரும்போது என்னது, அது ஆவி ஆத்மாவை சாகடிச்சிடும். அப்போ உடனே அதுலேருந்து மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பினாதான் நம்ம ஆவி ஆத்மா உயிரோடு இருக்கும். ஆவி ஆத்மா உயிரோடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி? கண்டுபிடிக்கிறது செத்திருக்க உயிரோடு இருக்கிறத அதான் அங்கே கண்டுபிடிக்கிறது எப்படி? அது வெளியில் அது தனியாக தான் கண்டுபிடிக்க முடியும். இது வெளியில் பப்ளிக்காக பார்க்கும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆ, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆ, முகமே காட்டி கொடுத்துரும். தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணேன்னு வைங்களேன், கொட்டாய் பயங்கரமாக போடுவாங்க. ஏன்னா அந்த கெட்டாவி வெளியே வரும். எங்கிட்ட வேறு ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லும். மூணாவது தூக்கம் வரும். நாலாவது இது எத்தனை தடவை கேட்குறது, கேட்டதே சும்மா கேட்டுட்டு இருக்க மாதிரி, போர் அடிக்கிற மாதிரி. அதுமாதிரி பைபிள் படித்தாலும் தூக்கம் வரும், எக்ஸாம் பண்ணுறதுக்கு போயிட்டாலும் தூக்கம் வரும். தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தா பேச்சே வராது, என்ன பேசுனாலும் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்களே அப்படின்ட்டு. அதனால் தன்னை மாதிரி இருக்கிறவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட மட்டும் பேசி சிரிச்சுக்கிட்டு குசு 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 குசுன்னு இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ஆவி ஆத்மா சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆவி ஆத்மா சந்தோஷமாக இருக்கணும்னா யாரை பார்த்து பேசலாம், எங்கே போனால் நல்லாயிருக்கும், கல் குடித்தா நல்லாயிருக்குமா, இப்போ அவனை ஏமாத்தினா நல்லாயிருக்குமா, இல்லை இவங்கிட்ட கொஞ்சம் தமாஸ் பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு தெரியும். இப்படி ஆண்டவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு ஆவி ஆத்மாவில் மரணம் அடைஞ்சவங்க திரும்பவும் தங்களுடைய ஆவி ஆத்மாவை ஜீவன் கொடுக்க முடியாமல் அல்லது ஆவி ஆத்மாவை ரட்சிக்குள்ள வழி நடத்த முடியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பவும் நாய் கக்குனத தின்றதுக்கு போன மாதிரி திரும்பவும் பழைய பாவத்துக்கு போய் அதுலேயே சேத்துல புரண்டு கிடக்குறாங்க. அந்த சேர் வரும்போது பார்த்தீங்கன்னா சபைகள் வரும்போது தெரியும் அந்த சேர் பண்ணி என்ன பண்ணுன்னா, வசனமெல்லாம் கேட்டால் இப்படி இப்படி உதறும். உதறும்போது என்னாகும், நம்ம மேலே தெரிக்கும். எல்லாம் பண்ணி வந்து திரும்ப சேத்துல பண்ணிட்டு சும்மா இருக்காது. தேவனுடைய வசனம் சொல்லியாச்சுன்னா போதும், உடனே உதவி காமிக்கும். அப்போ அது பேச்சில் தெரியும், அந்த செயலில் தெரியும். அதனால் நம்ம ஆவி ஆத்மா உயிரோடு இருக்குதுன்னா நம்ம முகம் தெளிவாக இருக்கும், பேச்சு தெளிவாக இருக்கும், செயல் தெளிவாக இருக்கும். நம்ம தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருப்போம், தேவ வசனத்தோடு ஐக்கியமாக இருப்போம். அது இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றினால் நம்ம பாவத்தை பலி செலுத்தி நாம் நம்முடைய ஆவி ஆத்மாவை என்றைக்கும் உயிரோட நம்ம வைக்க முடியும். எப்படி 9:15 வசனம், அழைக்கப்பட்டவங்களுக்கு தான் என்ன பண்றாருன்னா தன்னை பலியாக்கி கொடுத்திருக்கார். மோசே மூலம் அழைக்கப்பட்டாங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. அந்த ஜனங்களுக்கு வேண்டி என்ன பண்றாருன்னா அவங்க பரலோகம் போகிறதுக்கு அல்லது வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணுறாருன்னா தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து புது உடன்படிக்கை பண்ணுறாரு. அப்போ பழைய உடன்படிக்கை பண்ணும்போது என்ன ஆகுது, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் பாவ சந்தோஷங்கள்லேருந்து விடுதலை ஆகி வர்றாங்க. ஆனால் அவங்க வந்து வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் எழுத்தின்படியே ரெண்டு பேர் இல்லாமல் மற்றவங்க எல்லாம் சேர்த்து போயிட்டாங்க வனாந்தரத்துலேயே. பாக்கியெல்லாம் வந்தாங்க ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ள, திரும்பியும் புறஜாதிகளுக்குள்ள சிதறடிக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து வரும்போதும் கூட எருசலேமை வேற ஒரு ராஜா தான் ஆண்டுட்டு இருக்கிறான். எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் ஆளலை. எருசலேமை இயேசு கிறிஸ்து வரும்போது எருசலேமை சார்ந்த தலைவர்கள் அந்த நாட்டை ஆட்சி செய்யலை, வேறொரு நாட்டில் இருக்கிற ராஜா தான் ஆண்டுட்டு இருக்கிறான். அப்போ இந்த நாட்டை பிடிச்செடுக்கணும்னு தான் இந்த எல்லாரும் விரும்பிட்டு இருக்காங்க. சீசர்கள் அதான் சொல்கிறாங்க, இது நம்ம வந்து அந்த ராயங்கிட்டேருந்து பிடிச்சி எடுத்துடலாம் அப்படின்னு. அப்போ உன்னைய ராஜா வாக்கெல்லாம் நாங்களாம் மந்திரியாக இருந்துக்கலான்னு அப்படி ஒரு நினைப்பில் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் ஏமாந்து போயிட்டாங்க. அப்படியாக அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக்கினார். அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவங்க அழைக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுவதற்கு அல்லது வாக்குத்தத்த சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பலியாகி வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதம் பெறணும்னு என்ன பண்ணணும், பழைய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பலியாகி வாக்குத்தத்த சுதந்திரத்தை பெறுவதற்கு புது உடன்படிக்கை செஞ்சிட்டாரு. இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா, புதிய ஏற்பாட்டு ஜனங்க. அப்போ இவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுவதற்கு என்ன பண்ணணும், கரெக்ட், இயேசு கிறிஸ்து பலியானது போல நாமும் நம்முடைய சரீரங்களை பாவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையிலேயே பாவத்தை பலி செலுத்தலாம், மனசுலேயே பலி செலுத்தலாம். ஆனால் உபத்திரவ காலத்தில் இப்படி வரும்போது அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட வரிசைகளுக்கு வரும்போது அவர்கள் தன்னையே பலி செலுத்தி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். அப்போ நம்மெல்லாம் இன்றைக்கி அழைக்கப்பட்டு தான் இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறலை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும்னா இயேசு கிறிஸ்து பலியானது போல நாமும் நம்முடைய பாவங்களை நாம் நம்முடைய இருதயத்திலே பலி செலுத்த வேண்டும். அப்போ தான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக மாற முடியும். இல்லைன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக மாற முடியாது, வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு உடன்படிக்கை பண்ணார். அப்போ நாம் என்ன பண்ணணும், நாம் புது உடன்படிக்கை நாம் பண்ணணும். புது உடன்படிக்கைன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை நம்முடைய இருதயத்தில் பலி செலுத்துறது தான் புது உடன்படிக்கை. 5 வருஷத்துக்கு முன்னால் நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், அப்போ தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பேன். இன்றைக்கி பாவம் செஞ்சு வரும்போது என்னாவது, என்னுடைய ஆவி ஆத்மா மரணம் அடைஞ்சிருது. அப்போ திரும்பவும் நான் பாவத்தினால் உணர்த்தப்பட்டு நான் என்னுடைய இருதயம் என்னை குற்றவாளியாக தீர்த்து நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் மனம் திரும்புகிறேன். மனம் திரும்பும்போது என்னுடைய பாவத்தை பலி செலுத்தினா மட்டும்தான் நான் மனம் திரும்ப முடியும். அப்படி பாவத்தை பலி செலுத்தும் பொழுது நான் தேவனோடு என்ன பண்ணுறேன், புது உடன்படிக்கை பண்ணுகிறேன். அப்படி ஒவ்வொரு நாளும் மனுஷன் புது உடன்படிக்கை பண்ணினா மட்டும்தான் அழைக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக மாற முடியும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாக்குத்தத்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இந்த புது உடன்படிக்கையை மறந்துட்டாங்க. புது உடன்படிக்கைன்னு சொன்னதுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்றைக்கும் புதுசாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்படணும். பழைய ஏற்பாட்டில் இதை பற்றி சொல்லியிருக்குது, என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மனம் திரும்புறது, உடன்படிக்கை புதுசாக இருக்கணும். அப்படின்னா உன்னுடைய இள வயது மனைவியோடு மனைவியை தள்ளிவிடாத இருக்க கடவன், அப்போ வந்து ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா ஒருவனும் இல்லை ஒருவனும் ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது இருக்கு பழையற்பாட்டில் வரும். அப்போ அந்த இடத்துல இருந்தது உன் இளவயதன் மனைவி அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம வந்து புது உடன்படி அங்க கொடுக்குது. இன்னொன்று வந்து ஒருவன் தன் மனைவியை தள்ளிவிடாத இருக்க கணவன் அது மல்கியால வரும். மல்கியால வரும் அதில் வந்து உடன்படிக்கை எப்பவுமே நம்ம புதுசாக பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆ ஆ கரெக்ட் அங்கே வரும். போதும். இங்க என்ன நம்ம பார்க்கிறோம், பதினாலு ஏன் என்று கர்த்தர் உனக்கும் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அப்போ மனைவினா யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய உடன்படிக்கை. அப்போ நம்ம உடன்படிக்கையை வந்து உடன்படிக்கைக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. அப்போ திரும்ப நாம் பார்க்குறோம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்தில் பரிபூர்ணமாயிருந்தது, பிள்ளையே ஒருவனை படைத்தார், தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ ஆண்டவர் ஆதாமை படைச்சிட்டாரு, ஆதாமுக்குள்ளே எல்லாமே பரிபூர்ணமாக இருந்தது, ஆனாலும் ஏன் வந்து ஏவாளை படைத்தார் அப்படின்னா தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே அப்படின்னா ஆதாமுக்குள்ளே எல்லாமே அடங்கியிருந்தது, ஆனாலும் சபையை உருவாக்கினார். ஏவாள்னா சபை, ஆதாம்னா ரெண்டாம் ஆதாம் ஆகிய கிறிஸ்து. கிறிஸ்துக்குள்ள எல்லாமே பரிபூர்ணம் அடங்கி இருக்குது, ஆனாலும் கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தேவபக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படி சபையை உருவாக்குறார். அப்போ சபையினால் என்ன ஆகுது, தேவபக்தியில் சந்ததி உருவாகுது. ஆனால் அந்த தேவபக்தியில் சந்ததி உருவாகிறதுக்கு யார் தேவைன்னா இளம் வயதின் மனைவி அல்லது இளம் வயது ஸ்திரீ. இளம் வயதுனா எப்பவுமே தேவனுடைய உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிற சபை, அது இருந்தால் மட்டும்தான் தேவபக்தியில் ஜனங்களை சபையானது உருவாக்க முடியும். ஆனால் அதுக்கு பதிலாக இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேவபக்தியில் சபையை உருவாக்குகிற அந்த உடன்படிக்கையை எல்லோரும் இன்னைக்கு துரோகம் பண்ணுறாங்க. நிறைய பேர் அதை வந்து முக்கியமான காரியமாக நினைக்கிறதில்லை. அதனால் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ தள்ளி விடுதலை நான் தெரிவிக்கிறேன் என்று இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனல் கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ நம்முடைய ஆவியில் நம்ம தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நம்ம தள்ளிவிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொடுமையினால் ஆமாம் நம்முடைய கொடுமையினால் நம்முடைய வஸ்திரம்னா நம்முடைய நீதியின் கிரியைகள் அது கொடுமையாக மாறிடுது. ஒரு டைம் வச்சிக்கப்பட்டு திரும்பவும் பாவம் வரும்போது பணம் திரும்பாம தன்னுடைய உடன்படிக்கையை புதுப்பிக்காம தள்ளிவிடும் பொழுது அல்லது தன் இளம் வயதின் மனைவியாகி உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணி ஆவியை பசுத்தாவியை துக்கப்படுத்துகிற சமயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார்னா ஆண்டவர் அவங்க மேலே கொடு ரொம்ப கடுமையான நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். அவர்கள் மேலே கொடுமையினால் தன்னுடைய வஸ்திரத்தை மூடுகிறான். அப்படின்னா தன்னுடைய நீதியின் கிரியைகள் குபேரமான அசுத்தமான கிரியைகளாக மாறுகிறது. அதனால் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய காணிக்கையின் தசம்பாதத்தையும் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், நாம் ஒவ்வொரு நாளும் ஆவி ஆத்மாவில் மனந்திருவி நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு அப்புறம் தான் நம்ம காணிக்கையை செலுத்துவோம். அதை விட்டு போட்டு நான் 5 வருஷத்துக்கு முன்னால் ரசிக்கப்பட்டேன், அதனால் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு, இவ்வளோ சொத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மனந்திரும்பவும் அவசியம் இல்லை, ஏன்னா காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறேன்னா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய மனசாட்சி உன்னை குற்றவாளியாக இருக்குது, நீ முதல்ல மனம் திரும்பிட்டு அப்புறம் வந்து காணிக்கை செலுத்துங்கிறாரு. ஆனால் இன்றைக்கி மனம் திரும்பாமல் நிறைய பேர் தேவனுடைய சமூகத்துக்கு காணிக்கையை கொண்டு வரும்போது அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஏன்னா அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை, அதனால் அவன் இருதயத்தில் பாவம் இருக்குது, அந்த பாவத்தை வெறுக்கிறார். அதனால் என்ன ஆகுதுன்னா, அவன் கொண்டு வருகிற காணிக்கையும் வெறுக்கிறார். இதுதான் ஆண்டவர் வந்து காயினுக்கு சொன்னார், நீ மனம் திரும்பு, பாவத்தை பலி செலுத்தினா அந்த பலியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சொல்லும்போது கேட்கல, அவன் பிடிவாதமாக இருந்து தன்னுடைய சகோதரனை கொன்னான். அதே அவன் சகோதரனை கொல்லும்போது அவனும் தன்னுடைய ஆத்மாவை கொலை செய்கிறான். கொலை செய்து என்ன பண்ணான், தன்னுடைய ஆவிக்கு துரோகம் பண்ணினான். துரோகம் பண்ணதுனால அவன் கொடுமையினால் தன்னுடைய வஸ்திரத்தை மூடினான், அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு நிலையற்று அலைகிறவனாக இருந்தான். அதனால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது நாம் உடனே மறந்துடணும். நம்ம ஆவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நம்முடைய ரட்சிப்பின் உடன்படிக்கை என்றைக்கும் புதுசாக இருக்கணும். அதனால் இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பின் உடன்படிக்கையை ஆரம்பித்து கொடுத்தார் நம்மளுக்கு. அப்போ திரும்பவும் நம்ம பாவத்தினால் நம்முடைய ஆவி ஆத்மா மரணம் அடையும் போது நாம் தான் புதுப்பித்து கொள்ள வேண்டும், அல்லது நாம் தான் மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பும்போது தான் நம்முடைய ரட்சிப்பின் உடன்படிக்கை புதிதாக இருக்கும். அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற முடியும், வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் இருக்கும்போது நம்ம சேத்துல புரண்ட பண்ணி மாதிரி தான், ஒரு தடவை ரசிக்கப்பட்டு பின்வாங்கி போனால் அப்புறம் வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு அது தேவனுக்கு விரோதமாக பாவமாக கருதப்பட்டு தேவனுடைய சமூகத்திலிருந்து நேரடியாக நியாய தீர்ப்பு வருகிறது. அதனால் மனம் திரும்புவதுங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம். அதனால் முதல்ல காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும், முதல்ல மனம் திரும்பணும். அன்றன்றில் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கும். அப்போ பரமண்டல ஜெபத்திலே ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு, ஆனால் இன்றைக்கி மனப்பாடமாக சொல்லிட்டு பாடுறாங்க, அது என்னன்னு சிந்திக்கிறது இல்லை. அதனால் நம்மளுக்கு அன்னன்னைக்கு தேவனுடைய சாப்பாடு அறிவு தேவைகள் வேணுமா, தினந்தோறும் நாம் மனம் திரும்பணும். இப்படி மனம் திரும்பினா தான் நாம் ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதத்தோடு வாழ முடியும். இல்லைன்னா பழைய ஆசீர்வாதத்தை வச்சுட்டோம்னா நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பழசு இப்போ வேறு அப்படிம்பாங்க, அதெல்லாம் நேற்றும்பாங்க. அதனால் நம்ம அந்த மாதிரி ஆகாமல் நாம் என்றைக்கும் புதியவர்களாக இருந்து புதிய உடன்படிக்கையில் நிலைத்திருந்து புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதற்கு மூல காரணமாக இருப்பது மனம் திரும்புதல். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.